ஓம் சாந்தி. 21/2/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உறங்க நிலையில் இருந்த உங்கள் பாக்கியத்தை விழிப்படைய செய்வதற்காகவே நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். உலக அதிபதிகள் ஆகுவதே உங்கள் பாக்கியத்தை விழிப்பட செய்வது என்பதன் அர்த்தமாகும். கேள்வி: எந்த போஷாக்கு குழந்தைகளாகிய உங்களை தந்தையை போன்று விவேகமானவர்கள் ஆக்குகின்றது? பதில்: இக்கல்வியே குழந்தைகளாகிய உங்கள் புத்திக்கு போஷாக்காகும். இக்கல்வியை தினமும் கற்பவர்களினது, அதாவது இப்போஷாக்கை தினமும் உட்கொள்பவர்களின் புத்தி தெய்வீகம் ஆகுகின்றது. விவேகிகளின் புத்தியாகவும் தெய்வீகத்தின் பிரபுவான தந்தை குழந்தைகளாகிய உங்களது புத்தியையும் தன்னுடையது போன்றே விவேகமாகவும் தெய்வீகமாகவும் ஆக்குகிறார். பாடல்: எனது பாக்கியத்தை விழிப்பட செய்துவிட்டு நான் வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இந்த பாடலின் வரியை கேட்பதன் மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு புல்லரிக்கும் சந்தோஷம் இருக்க வேண்டும். இது ஒரு பொதுவான பாடலாகும். ஆனால் வேறு யாருக்குமே இதனது சாராம்சம் தெரியாது. தந்தை மாத்திரமே வந்து பாடல்கள், சமய நூல்கள் போன்றவற்றின் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். கலியுகத்தில் அனைவரது பாக்கியமும் உறங்கு நிலையில் உள்ளது என்பதை இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்திய யுகத்தில் அனைவரது பாக்கியமும் விழிப்படைந்த நிலையில் இருக்கிறது. உறங்கு நிலையில் உள்ள உங்கள் பாக்கியத்தை ஒரு தந்தையே விழிப்படைய செய்து உங்களுக்கு ஸ்ரீமத்தை தந்து உங்கள் பாக்கியத்தை உருவாக்குகிறார். அவரே இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களது பாக்கியத்தை விழிப்படைய செய்கிறார். குழந்தைகள் பிறந்தவுடனேயே அவர்களது பாக்கியமும் விழிப்படைகிறது. குழந்தை பிறந்ததும் தான் ஒரு வாரிசு என்பதை அந்த குழந்தை உணர்கிறார். இதுவும் அப்படியே. ஆனாலும் இது ஓர் எல்லையற்ற விஷயம். உங்களது பாக்கியம் ஒவ்வொரு கல்பத்திலும் விழிப்படைந்து பின்னர் அது உறங்கு நிலையை அடைகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூய்மையாகும் போது உங்கள் பாக்கியமும் விழிப்படைகிறது. அங்கே தூய இல்லற ஆசிரமம் இருக்கிறது என கூறப்படுகிறது. ஆசிரமம் என்னும் வார்த்தை தூய்மையானது. தூய இல்லற ஆசிரமம் அங்கே இருக்கிறது. அதற்கு மாறாக தூய்மையற்ற இல்லற தர்மமும் உள்ளது. நீங்கள் தூய்மையற்ற எதனையும் ஆசிரமம் என கூறமாட்டீர்கள். இல்லற தர்மம் அனைவருக்கும் உரியது. அது விலங்குகளுக்கு இடையேயும் இருக்கிறது. அவை அனைத்தும் குழந்தைகளை உருவாக்குகின்றன. விலங்குகளும் இல்லற தர்மத்தை சேர்ந்தவை என கூறப்படுகிறது. சத்திய யுகத்தில் நீங்கள் தூய இல்லற ஆசிரமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அப்பொழுது தேவர்களாக இருந்தீர்கள். சகல தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்கள், 16 ஸ்வர்க்க கலைகளும் நிரம்பியவர்கள் என அவர்களின் புகழ் பாடப்படுகிறது. நீங்களே இதை பாடினீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு அதிக காலம் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் தேவர்கள் எனப்படுகிறார்கள். பிரம்ம தேவனுக்கு வந்தனங்கள் என கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள் என கூறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் இதனை குருட்டு நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். சங்கரர் தேவனுக்கு வந்தனங்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள் என அவர்கள் சிவனுக்கு கூறுவதால் இதில் வித்தியாசம் உள்ளது. அவர் ஒரு தேவர், இந்த ஒருவரோ பரமாத்மா. சிவனும் சங்கரரும் ஒரேயொருவரே என நீங்கள் கூற முடியாது. உண்மையில் நீங்கள் கல்லுபுத்தி உடைய ஒருவராக இருந்தீர்கள் என்பதையும், இப்பொழுது தெய்வீக புத்தியை கொண்டவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தேவர்களை கல்லுபுத்தி உடையவர்கள் என்று அழைக்க முடியாது. நாடக திட்டப்படி இராவண ராஜ்யத்தில் ஏனியில் இறங்கி வரவேண்டியிருந்தது. இப்பொழுது நீங்கள் கல்லுபுத்தி உடையவர்களிலிருந்து தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆக வேண்டும். ஒரு தந்தையே அனைவரிலும் விவேகமானவர். உங்கள் புத்தி இப்பொழுது சற்றேனும் சக்தியற்று இருக்கிறது. தந்தை இங்கே அமர்ந்திருந்து அத்தகையவர்களின் புத்தியை தெய்வீகமானதாக ஆக்குகிறார். நீங்கள் உங்களது புத்தியை தெய்வீகமானதாக ஆக்கவே இங்கே வருகிறீர்கள். தெய்வீக பிரபுவிற்கும் ஆலயம் ஒன்றுள்ளது. அவர்கள் ஒன்று கூடுகின்றார்கள். எவ்வாறாயினும் தெய்வீக பிரபு யார் என்பது எவருக்குமே தெரியாது. உண்மையில் ஒரு தந்தையே அனைவரையும் தெய்வீகமானவராக்குகிறார். அவரே விவேகிகளின் புத்தி என அழைக்கப்படுகிறார். இந்த ஞானமே குழந்தைகளின் புத்திக்கான போஷாக்காகும். புத்தி பெரிதும் மாற்றப்படுகிறது. இவ்வுலகம் முட்காடு எனப்படுகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு துன்பம் விளைவிக்கிறார்கள்! இதுவே ஆள் நரகமாகிய தமோபிரதான் உலகம். கருட புராணத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் பல கதைகள் உள்ளன. குழந்தைகளாகிய உங்களது புத்தி இப்பொழுது போஷாக்கு பெறுகிறது. எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு போஷாக்கை கொடுக்கின்றார். இது ஒரு கல்வி. இதனை ஞானாமிர்தம் எனவும் அழைக்கலாம். தண்ணீர் போன்ற எதுவும் இல்லை. இந்நாட்களில் அவர்கள் அனைத்தையுமே அமிர்தமென கூறுகிறார்கள். அவர்கள் கங்கை நீரையும் அமிர்தமென கூறுகிறார்கள். அவர்கள் தேவ விக்கிரகங்களின் பாதங்களை நீரினால் கழுவி அந்த தண்ணீரை அமிர்தம் என கூறி தம்முடன் வைத்துக் கொள்கிறார்கள். இதுவும் உங்கள் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த கையளவு நீரா அல்லது தூய்மை ஆக்குபவராகிய கங்கையின் நீரா அமிர்தம்? அந்த கையளவு நீரை தருபவர்கள் இது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் என கூற மாட்டார்கள். அவர்கள் கங்கை நீரையே தூய்மையாக்குபவர் என கூறுகிறார்கள். ஒருவர் இறக்கும் போது அவரது வாயில் கங்கை நீர் ஊற்ற வேண்டும் என கூறுகிறார்கள். அர்ஜுனன் அம்பு எய்து அம்புபட்ட இடத்தில் அமிர்தம் வெளிப்பட்டது. அமிர்தத்தை வழங்கியதாக அவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அம்புகள் எதனையும் எய்யவில்லை. அம்பையும் வில்லையும் பயன்படுத்தி சண்டை செய்யும் ஒரு கிராமம் உள்ளது. அவ்விடத்தை சேர்ந்த அரசனை கடவுளின் அவதாரம் என அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் எவருமே கடவுளின் அவதாரமாக இருக்க முடியாது. உண்மையில் அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கின்றவர் ஒரேயொரு சத்குருவே. அவர் இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்கிறார். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியாது. பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலத்தல் என்னும் பேச்சுக்கே இடமில்லை. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. உலக சக்கரம் என்றென்றும் தொடர்ந்து சுழல்கிறது. நீங்கள் இப்பொழுது எவ்வாறு உலக வரலாறும் புவியியலும் மீண்டும் இடம் பெறுகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். வேறு எவருமே இதனை புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள், அதாவது ஆத்மாக்கள், ஓ தந்தையாகிய கடவுளே என தந்தையாகிய படைப்பவரை நினைத்து கூறிய போதிலும் அவர்களுக்கு அவரை தெரியாது. அவர்கள் ஒருபோதுமே அவர்களுடைய லௌகீக தந்தையை தந்தையாகிய கடவுள் என்று அழைக்க மாட்டார்கள். அவர்கள் தந்தையாகிய கடவுள் என்னும் வார்த்தைகளை மிகுந்த மரியாதையுடன் கூறுகிறார்கள். ஓ தூய்மையாக்குபவரே, துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரே என அவரை நோக்கி பாடுகிறார்கள். அவரே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என அவர்கள் ஒருபுறம் கூறுகிறார்கள். மறுபுறம் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அல்லது அவர்களின் குழந்தை இறக்கும் பொழுது கடவுளே துன்பத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். அதாவது கடவுள் அவர்களது குழந்தையை எடுத்துவிட்டாரென கூறுகிறார்கள். அவர் என்ன செய்தார்? அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடுகிறார்கள். பின்னர் ஏதேனும் ஒன்று நடந்தால் அவரை அவதூறு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கடவுளே அந்த குழந்தையை கொடுத்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியாயின் அவர் அக்குழந்தையை திரும்ப எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஏன் அழ வேண்டும்? குழந்தை கடவுளிடம் சென்றுவிட்டார், அவ்வளவுதான். சத்திய யுகத்தில் எவரும் அழுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், எவருமே அழவேண்டிய அவசியமில்லை. ஆத்மா சென்று தனது கர்ம கணக்குகளுக்கு ஏற்ப இன்னொரு பாகத்தை நடிக்க வேண்டும். மக்களிடம் இந்த ஞானம் இல்லாததாலேயே அவர்கள் பித்து பிடித்தவர் போல் அழுகிறார்கள். இங்கே தந்தை விளங்கப்படுத்துகிறார், உங்கள் தாய் இறந்தாலும் நீங்கள் அல்வா சாப்பிட வேண்டும். நீங்கள் பற்றை அழிப்பவராக வேண்டும். என்னுடையவர் எல்லையற்ற தந்தை ஒருவரே அன்றி வேறு எவரும் அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் அத்தகைய ஸ்திதியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பற்றை வென்ற அரசனின் கதையை செவிமடுத்து இருப்பீர்கள் இல்லையா? அவையெல்லாம் கட்டுக்கதைகள். சத்திய யுகத்தில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அங்கு ஒரு பொழுதும் அக்கால மரணம் ஏற்படுவதில்லை. நீங்கள் மரணத்தை வெல்லுகிறீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையே மகா காலன் எனப்படுகிறார். மரணங்களுக்கு எல்லாம் மரணமானவர் உங்களை மரணத்தை வெல்ல செய்கிறார். நீங்கள் ஒருபோதும் அக்கால மரணம் அடைய மாட்டீர்கள் என்பதே இதன் அர்த்தம். ஆத்மாக்கள் மரணம் அடைய முடியாது. ஆத்மா ஒரு சரீரத்தை துறந்து இன்னொன்று எடுக்கிறார். இதுவே மரணம் எனப்படுகிறது. மரணம் என்பது வேறு எதுவுமல்ல. மக்கள் புகழ் பாடுகின்ற பொழுதிலும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் புகழ்ந்து பாடுகின்ற போதிலும் அப்பாடல்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது அனைத்தும் மனிதனின் விளக்கத்துக்கு அப்பாற்பட்டு உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இந்த ஐந்து விக்காரங்களும் உங்கள் புத்தியை மிகவும் கெடுத்துவிட்டன. பத்ரிநாத் முதலியவற்றிற்கு பல மக்கள் செல்கிறார்கள். இன்று 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை மக்கள் செல்கின்றனர். முக்கிய உத்தியோகஸ்தர்களும் அங்கு யாத்திரை செல்கிறார்கள். நீங்கள் அங்கு செல்வதில்லை. ஆகையால் அவர்கள் பிரம்மா குமாரிகள் நாஸ்திகர்கள் ஆகிவிட்டார்கள். ஏனெனில் அவர்கள் வழிபாடு செய்வதில்லை என கூறுகிறார்கள். கடவுளை அறியாதவர்களே நாஸ்திகர்கள் என நீங்கள் அவர்களுக்கு கூறுகிறீர்கள். எவருமே தந்தையை அறியாதவர்களாக இருப்பதாலேயே இது அனாதைகளின் உலகம் எனப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்தும் தங்களிடையே பெருமளவு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறார்கள். இவ்வுலகம் முழுவதும் பாபாவின் வீடாகும் இல்லையா? உலகம் முழுவதிலும் உள்ள குழந்தைகளை தூய்மையாக்கவே தந்தை வருகிறார். அரை கல்பத்துக்கு உண்மையிலேயே தூய்மையான உலகம் இருந்தது. அவர்கள் பாடுகிறார்கள், அரசன் ராமர் எப்படியோ அவ்வாறே ராமரது பிரஜைகளும் இருப்பார்கள். ராமர் செல்வந்தராக இருப்பதைப் போலவே அவர்களது பிரஜைகளும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். எவ்வாறு அங்கே அதர்மம் ஏதும் நிகழ முடியும்? அங்கே சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்துகின்றன என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ராவணன் போன்றோர் எங்கிருந்து வர முடியும்? அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏனையவர்கள் இவற்றை செவிமடுக்கும் பொழுது வியப்படைகிறார்கள். ஞானக்கடலாகிய தந்தை வந்துவிட்டார் என்பதும் அவர் இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இவ்வுலகம் தூய்மையற்றது. அவர் தூய்மையற்றவர்களை தூண்டுதல் மூலம் தூய்மையாக்குவாரா? மக்கள் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அதனால் அவர் நிச்சயமாக பாரதத்துக்கே வந்திருக்க வேண்டும். இன்றும் அவர் கூறுகிறார், ஞான கடலாகிய நான் வந்துவிட்டேன். சிவபாபாவிடம் மாத்திரமே இந்த ஞானம் அனைத்தும் உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். சமய நூல்களில் உள்ளவை எல்லாம் கட்டுக்கதைகளே. அவர்கள் கடவுளின் பெயர் வியாசர் என குறிப்பிடுகிறார்கள். வியாசரே சமய நூல்களை எழுதியதாக அவர்கள் கூறுகிறார்கள். வியாசர் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர். இவரோ வியாச தேவர். குழந்தைகளாகிய நீங்கள் சுகதேவர்கள், சந்தோஷத்தை அருள்பவர்கள். நீங்கள் இப்பொழுது சந்தோஷ தேவர்களாக, அதாவது சந்தோஷத்தை அருளும் தேவர்களாக ஆகுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் சந்தோஷ ஆஸ்தியை வியாசராகிய ஆசிரியராகிய சிவனிடமிருந்து சிவாச்சாரியார் பெறுகிறீர்கள். நீங்கள் வியாசரின் குழந்தைகள். மக்கள் குழப்பமடையாமல் இருப்பதற்காகவே நீங்கள் சிவனது குழந்தைகள் என அழைக்கப்படுகிறீர்கள். அவருடைய உண்மையான பெயர் சிவன். தந்தை இப்பொழுது கூறுகிறார், சிவபாபா உங்கள் முன்னிலையில் அமர்ந்து இருப்பதால் ஷரீரம் உடையவர்களை பார்ப்பதை நிறுத்துங்கள். ஆத்மா புரிந்துணரப்படலாம். பரமாத்மாவும் புரிந்துணரப்படலாம். அவரே பரம தந்தை பரமாத்மாவாகிய சிவன். அவர் வந்து தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கான வழியை உங்களுக்கு காட்டுகிறார். அவர் கூறுகிறார், நானே ஆத்மாக்களாகிய உங்கள் தந்தை. ஆத்மா புரிந்துணரப்படலாம். ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியாது. தந்தை கூறுகிறார், நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை புரிந்துணர்ந்துள்ளீர்களா? இத்தனை சிறியதோர் ஆத்மாவில் அழியாத பாகம் பதியப்பட்டுள்ளது. இது ஒரு நடாவை போன்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு சரீரத்தை எடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் சரீர உணர்வு உடையவர்களாக ஆகினீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இதற்கு முடிவில்லை. எப்பொழுது இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது என சிலர் கேட்கிறார்கள். எவ்வாறாயினும் இந்த நாடகம் அனாதியானது. இது ஒரு பொழுதும் அழிக்கப்படுவதில்லை. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அழியாத உலக நாடகம். கல்வி அறிவற்ற குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுவதைப் போலவே தந்தையும் இங்கே இருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு சரீரத்தில் வசிக்கிறார். இது கல்லு புத்திகளுக்கு உணவாகும். புத்தி புரிந்துணர்வை பெறுகிறது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்காகவே படங்களை செய்வித்துள்ளார். இது மிகவும் இலகுவானது. இதுவே திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரர். பிரம்மா ஏன் திருமூர்த்தி எனப்படுகிறார்? அவர்கள் தேவ் தேவ் மகாதேவ் என கூறுகிறார்கள். அவர்கள் ஒருவரிலும் பார்க்க இன்னொருவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதிலும் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பிரம்மா எவ்வாறு ஒரு தேவராக இருக்க முடியும்? பிரஜாபிதா பிரம்மா இங்கேயே இருக்க வேண்டும். இவ்விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. தந்தை கூறுகிறார், நான் இச்சரீரத்தினுள் பிரவேசித்து இவர் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நான் இவரை எனக்குரியவராக்குகிறேன். நான் இவரது பிறப்புகளில் கடைசி பிறப்பில் வருகிறேன். இவரும் 5 விக்காரங்களையும் துறக்கிறார். துறவரத்தை ஏற்பவர்களே யோகிகள் ரிஷிகள் எனப்படுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது ராஜ ரிஷிகள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது 5 விக்காரங்களையும் துறந்து விட்டீர்கள். இதனாலேயே உங்கள் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் ராஜயோகிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் ஒரு சத்தியம் செய்கிறீர்கள். சந்நியாசிகள் வீட்டையும் குடும்பத்தையும் துறந்து சென்று விடுகிறார்கள். இங்கே கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே தாங்கள் விக்காரத்தில் ஈடுபட மாட்டார்கள் என சத்தியம் செய்கிறார்கள். விக்காரமே பிரதான விஷயம். சிவபாபாவே படைப்பவர் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் புதிய உலகை படைக்கிறார். அவரே விதையும் சத்தியமும் உயிர் வாழ்பவரும் பேரானந்த கடலும் ஞான கடலும் ஆவார். எவ்வாறு படைத்தல் அழித்தல் காத்தல் இடம் பெறுகின்றன என்பது தந்தைக்கு மாத்திரமே தெரியும். மனிதர்களுக்கு இது தெரியாது. அவர்கள் மிக விரைவாக கூறுகிறார்கள், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் உலக அழிவை ஏற்படுத்துகிறீர்கள். அச்சா, ரோஜா மலர் உங்கள் வாயில் இருக்கட்டும், நீங்கள் கூறியது உண்மையாகட்டும். நீங்களே விநாசத்தை ஏற்படுத்துவதற்கான கருவிகள் என அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் சமய நூல்களையோ பக்தியையோ அல்லது உங்கள் குருமார்களையோ நம்பாமல் உங்கள் தாதா கூறுவதை மாத்திரம் செவிமடுக்கிறீர்கள். எவ்வாறாயினும் தந்தையே கூறுகிறார், இது ஒரு தூய்மையற்ற சரீரம், இதனுள்ளேயே நான் பிரவேசிக்கிறேன். தூய்மையற்ற உலகில் தூய்மையான எவரும் இருக்க முடியாது. மக்கள் தாங்கள் மற்றவர்களிடமிருந்து செவிமடுத்த விஷயங்களை திரும்ப கூறுகிறார்கள். இத்தகைய வதந்திகளினாலேயே பாரதம் மிகவும் சீரழிந்து விட்டது. பின்னர் தந்தை வந்தே உங்களுக்கு உண்மையை கூறி அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கிறார். நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: ஒன்று, தந்தையிடமிருந்து உங்கள் சந்தோஷ ஆஸ்தியை பெற்று சந்தோஷ தேவராக அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். ராஜரிஷி ஆகுவதற்கு விக்காரங்கள் அனைத்தையும் துறவுங்கள். இரண்டு, இக்கல்வியே உண்மையான போஷாக்காகும். சர்க்கதியை அடைவதற்கு வதந்திகளை செவிமடுப்பதை நிறுத்தி ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். தந்தை ஒருவர் கூறுவதையே செவிமடுங்கள், பற்றை வென்றவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: உங்களுடைய ஆதி சமஸ்காரங்களை வெளிப்படுத்துவதனால் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதன் மூலம் இந்த ஞானத்தின் ஸ்வரூபம் ஆகுவீர்களாக. இந்த ஞானத்தை கடைந்து அதன் ஸ்வரூபம் ஆகின்ற குழந்தைகள் சதா முகமலர்ச்சியுடன் இருக்கிறார்கள். சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதே பிராமண வாழ்வின் ஆதி சமஸ்காரமாகும். தெய்வீக குணங்கள் உங்களுடைய சொந்த சொத்து, குறைபாடுகள் மாயையின் சொத்து. தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாலேயே நீங்கள் அவற்றை சேர்த்து கொண்டீர்கள். இப்பொழுது உங்கள் முதுகை அவற்றிலிருந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் சர்வசக்திவான் என்ற ஸ்தானத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். எந்த ஒரு அசுரத்தனமான அல்லது வீணான சமஸ்காரங்களுக்கும் உங்கள் முன்னால் வருவதற்கு தைரியம் இருக்க மாட்டாது. ஸ்லோகம்: சம்பூர்ணம் என்ற உங்கள் இலக்கை உங்கள் முன்னால் வைத்திருந்தால் எந்த ஒரு கவர்ச்சியாலும் உங்கள் எண்ணத்திலும் கூட உங்களை ஈர்க்க முடியாது. அவ்யக்த சமிக்கை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒற்றுமைக்காக ஓர் ஆன்மீக அதிர்ஷ்டதாயத்தை உங்களுடன் வைத்திருங்கள். நான் மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்க வேண்டும். இந்த மரியாதையின் பதிவு வெற்றிக்கான அழியாத பதிவு ஆகுகின்றது. உங்கள் உதடுகளில் வெற்றிக்கான ஒரேயொரு மந்திரமே இருக்க வேண்டும், நீங்கள் முதலில். இந்த மகா மந்திரத்தை உங்கள் மனதில் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். சரியான முறையில் முதலாவதாக நான் என்பதை தவிர்த்து மற்றவர்களை முன்னேற்றுவது என்றால் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த மகா மந்திரத்தினால் தொடர்ந்தும் முன்னேறி சென்று தொடர்ந்தும் வெற்றி ஈட்டுங்கள். இந்த மந்திரமும் இந்த அதிர்ஷ்டதாயத்தும் சதா உங்களுடன் இருக்கட்டும். அப்பொழுது வெளிப்பாட்டின் முரசு கொட்டும். ஓம் சாந்தி.